إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه ومن اهتدى بهديه إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في الكتاب العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم எல்லா புகழும் படைத்தாடல் என்ற நேர்வழி காட்டல் என்ற அல்லாஹ் ஒருவருக்கு அவனேகன் நமது பெற்றோர்களை விட இரக்கமும் அன்பும் உள்ளவன் நம்மை நேசிக்கக்கூடியவன் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் நமது தேவைகளை நம்மை விட விளங்கியவன் நமது அனைத்து தேவைகளையும் ஒரு கணப்பொழுது கூட மறவாமல் பூர்த்தி செய்யக்கூடியவன் அவனது அனுமதி அவனது உதவியின்றி நம்மால் சுவாசிக்க முடியாது அவனது அனுமதியின்றி அவனது உதவியின்றி நம்மால் எழுந்திருக்க முடியாது அவனது ரஹ்மத்தின்றி நம்மால் எந்த நல்ல கர்மங்களையும் செய்யவும் முடியாது அவனது அருளின்றி அவனது சுவர்க்கத்தில் நம்மால் நுழையவும் முடியாது அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் குறிப்பாக இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் வாழ்வை விளங்கி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்து ஸலாமும் என்று கொண்டார் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற நமது சகல உள்ளத்துடைய ஊசலாட்டங்களையும் மிக தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹ்விடம் நான் ஒரு நாள் தனியாக செல்ல வேண்டும் என்ற ஞாபகத்தோடு அல்லாஹ்வை தகுவாசிக்கு வாழுமாறு பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் நான் தகுவாவை கொண்டு செய்யத்தும் நசீகத்தும் செய்கிறேன் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நேரடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் நாம் வாழுகின்ற இந்த மண் இருக்கிறதே நம்மை போன்று பல பல கோடி மனிதர்களை பார்த்திருக்கிறது இந்த மனித கோடிகளில் எல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்பவர்கள் மிக அரிதானவர்கள் மிக குறைவானவர்கள் வாழ்க்கையை சந்தோஷங்களை அடைந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமிக்கு மேல் மிக சொற்பமானவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் வாழ்வில் தோல்வி கண்டு வாழ்வில் கஷ்டங்களை சுமந்து வாழ்வில் கவலைகளோடு வாழ்விலே தோற்று போனவர்கள் தான் இந்த பூமிக்கு மேல் அதிகம் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பெரிய அரசர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் பெரிய பதவிகளோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த தோற்று போன வாழ்க்கையில் கவலைகளை சுமந்து வாழ்வு கசத்து போன மனிதர்கள் அவர்களில் பல பெரிய தலைவர்கள் பெரிய செல்வந்தர்கள் பெரிய புகழுள்ளவர்கள் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களும் இருக்கிறார்கள் அதே வகையிலே தோற்று போனவர்களில் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் வாழ்வில் பல துன்பங்களை துயரங்களை நோய்களை நொடிகளை சுமந்து வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த வரலாறு நமக்கு சொல்ல விளைகிற ரகசியம் என்னவென்றால் உலகின் சந்தோஷங்கள் உலகின் வெற்றி உலகின் நிம்மதி இவைகளெல்லாம் மனிதர்களோடோ அல்லது மனிதர்கள் தமது கரங்களிலே சுமக்கின்ற படங்களோடோ அல்லது தமது உள்ளங்களில் சுமக்கின்ற பெயர்களில் சுமக்கின்ற பதவிகளிலோ இந்த நிம்மதிகளை அல்லாஹ் இணைத்து வைக்கவில்லை வாழ்வில் நிஜமாக வெற்றி பெற்றவர்கள் சிலரை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறது அவர்கள்தான் தியாம நாள் வரை வெற்றியாளர்களுக்குரிய முன்னுதாரணமாகவும் பார்க்கப்பட வேண்டியவர்கள் அன்பார்ந்தவர்களே அந்த வரிசையில் குர்ஆன் மிகவும் அதிகமாக பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நபியுடைய வாழ்க்கை குறிப்பில் இருந்து சில பாடங்களை
நமது வாழ்வுக்கு இது நாம் சும்மாவிலே கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா அந்த நபியை போன்று நமது வாழ்வையும் அமைத்துக் கொள்ள நமக்கு தோல்வி செய்வானாம். அன்பார்த்தவர்களே, குர்ஆன் ஒரு நபியுடைய பெயரை 120 தடவைகளுக்கு மேல் சொல்லி இருக்கிறது. அந்த நபியுடைய பெயரை தாங்கிய சூராக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எத்தனையோ இடங்களில் அந்த நபியுடைய பெயரை தாங்கிய சூராக்களை இறக்கி வைத்திருக்கிறார். எத்தனையோ அத்தியாயங்களில் அந்த நபியுடைய சம்பவத்தை மீட்டி மீட்டி சொல்லி இருக்கிறார். மிகவும் அற்புதமான ஒரு சம்பவம் யார் அந்த நபி? அந்த நபியுடைய வாழ்விலிருந்து இன்றைய நாள் நாம் வாழுகின்ற இந்த அரசியல் பொருளாதார சமூக நெருக்கடிக்குள் அந்த நபியுடைய வாழ்வில் இருந்து குர்ஆனுடைய ஒளியிலே நானும் நீங்களும் கற்க வேண்டிய பாடங்கள் என்ன? சுருக்கமான நேரத்திலே மிகவும் உருக்கமான சில விஷயங்களை நாம் இன்றைய ஹுதுபாவுடைய உபதேசமாக பெற்றுக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். இந்த நபியுடைய பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம், அவருடைய வாலிபம், அவருடைய நுபுவன் எல்லாமே ஒரு அற்புதமானதாக இருக்கிறது. மிக சாதாரணமாகத்தான் அவர்கள் பிறக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டிலே குடியேறி எகிப்திய அரசாங்கத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருளாதார அமைச்சு பதவி கொடுக்கப்படுகிறது. சூரா யூசுப் இதை பற்றி பேசியிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவர்களது பரம்பரை அப்படியே எகிப்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து வந்த எத்தனையோ நபிமார்களுடைய பூமி எகிப்து, ஈஜிப்த் என்ற மண் அவர்களுடைய வாழ்வாதாரமாக மாறுகிறது. எகிப்திலே ஃபிரௌன் என்ற லகத் என்ற துணை பேருடைய ஃபிரௌன் என்ற பதவி பேரையுடைய எத்தனையோ அரசர்கள் அந்த எகிப்து நாட்டை ஆட்சி செய்து வருகிறார்கள். காலம் செல்ல எகிப்திலே ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசன் ஒரு கனவு கண்டார். அது என்ன கனவு என்றால், எகிப்திலே வந்து குடியேறிய நபி யாக்கூப், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை, பனூ இஸ்ரவீல் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலிய பரம்பரையிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையுடைய கையிலே தமது ஆட்சி போக போகிறது என்று ஒரு கனவை அந்த எகிப்து நாட்டு மன்னன் காண்கிறார். எகிப்தை ஆட்சி செய்பவர்களுக்கு ஃபிரௌன் என்ற பட்டப்பெயர் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மன்னன் கண்ட கனவு அவருடைய உள்ளத்திலே மிக பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. பயந்து போய்விடுகிறார். சூனியக்காரர்களை எல்லாம் அவன் அழைக்கிறார். இஸ்லாம் சூனியத்தை ஹராமாக்கி இருக்கிறது, குறிபார்ப்பதை ஹராமாக்கி இருக்கிறது. ஆனால் அந்த மன்னன் குறி சொல்பவர்களை எல்லாம் அழைத்து இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், இது உண்மையாக நடந்துவிடப் போகிறது. அன்று இருந்து அவர்கள் எகிப்து நாட்டிற்கு பல வருடங்களாக வந்து குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பனூ இஸ்ராயல்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த மனிதர்கள் கையிலே நமது ஆட்சி பறிபோய் விடுமோ, இவர்கள் நம் மீது ஆதிக்கம் கொள்வார்களோ என்ற பயம் அந்த மன்னனுக்கு ஏற்படுகிறது. குர்ஆன் நமக்கு சொல்லுகிற இந்த பாடம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த உலகிலே நடந்த மறுக்க முடியாத ஒரு உண்மையான வரலாறு. அன்பார்ந்தவர்களே, அந்த மன்னன் முடிவெடுக்கிறார், பனூ இஸ்ராயல்களில் இன்றில் இருந்து பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் நாம் கொலை செய்துவிட வேண்டும் என முடிவுக்கு வருகிறார். முடிவு மாதிரி குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். குர்ஆன் இதை சொல்லி இருக்கிறது. அவர்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அவர்கள் கொலை செய்தார்கள். எனக்காக நமது ஆட்சி ஒரு குழந்தையுடைய கையிலே பறிபோகமே, அந்த குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக குழந்தைகளை கொலை செய்ய ஆரம்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் மன்னனுக்கு ஒரு பயம் பிடித்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார் என்றால், எகிப்திலே பூர்வீகமாக வாழ்ந்த பிகுத்தி என்ற எகிப்திய பூர்வீக குடிகளை விட எகிப்து நாட்டுக்கு வளர்ந்து சேர்க்கக்கூடியவர்களாக, கட்டிடக் கலையிலே துறை சார்ந்தவர்களாக, ஏனையே எல்லா விதமான துறைகளிலும் முன்னேறியவர்களாக பனூ இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை தான் காணப்பட்டார்கள். அரசனுக்கு பயம் வந்தது, நான் இப்படியே செஞ்சிட்டா இந்த நாட்டில் ஆண்கள் இல்லாம போனா என்னுடைய நாடு பிட்டுக்கு போய்விடும் என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. இதனால் அவனுடைய திட்டத்தை மாற்றி ஒருவரிடம் பிறக்கிற குழந்தைகளை விட்டுவிடுவதாகவும் அடுத்த வருடம் பிறக்கிற குழந்தைகளை கொலை செய்வதாகவும் அறிவிக்கிறார். இந்த ஒரு கட்டத்திலேதான் ஐம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு அவர்கள் மூசா என்று பெயர் வைக்கிறார். அந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன தெரியுமா, வருடம் என்ன தெரியுமா, எந்த வருடத்திலே குழந்தைகள் அறுக்கப்பட்டார்களோ அந்த வருடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயுடைய உள்ளம் கதறி போய்விடுகிறது. எனவே குழந்தைகளை இந்த படையினர் கண்டுவிட்டால் அறுத்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம். அந்த நேரத்திலே உம்முடைய குழந்தைக்கு நீங்கள் பாலூட்டுங்கள், நீங்கள் அந்த குழந்தை கொல்லப்படும் என்று பயம் ஏற்பட்டால் அந்த நதியிலே அந்த குழந்தையை நீங்க போட்டுடுங்க, அந்த குழந்தையை நாங்கள் பாதுகாத்து மீண்டும் உங்களுடைய கையிலே திருப்பி தருவது நமது கடமை என்று அல்லாஹ்வுடைய வசிகூடாக அறிவிக்கலாம். தன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பெட்டியில் அந்த குழந்தையை வச்சு அந்த பெட்டியை நீளமான ஒரு கயிறுல கட்டி ஆற்றில விட்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய கதாவும் கதிரும் எப்படி நடக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் நமது மனசு சொல்லுவதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதல்ல. சில நேரத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு வழிமுறை சொல்லிக் கொடுக்க நமது மனசு நமக்கு தூண்டும். அன்பார்ந்தவர்களே, திட்டமிடக்கூடியவர்களுக்கெல்லாம் திட்டமிட கற்றுக் கொடுத்தவர் அல்லாஹ். அந்த தாய் கயிற்று அந்த பெட்டியில கட்டி வச்சு கொண்டிருப்பான். யாராவது சந்தேகமான மனிதர்கள் வந்தால் அந்த ஆத்துல கயிற்று அந்த பெட்டியை விட்டுடுவான், பெட்டி ஆத்துல போகும், ஆனா கயிறு கட்டப்பட்டு இருக்கும். மனிதர்கள் எல்லாம் போன பிறகு அந்த கயிற்றை மெதுவாக இழுத்து பெட்டி எடுத்துக்கொள்வான். எல்லாம் ஏற்பாட்டை பாருங்க, ஒரு நாள் அப்படி செய்யற நேரத்துல அந்த கயிறு அருந்து போகிறது. கயிறு தானாக அருளல்ல, அல்லாஹு தாலாவுடைய முன்னழப்பு அவா கத அல்லாஹுடைய திட்டம் வந்து கயிறு எழுந்து பார்த்தா குழந்தை இல்லை. அந்த தாயுடைய உள்ளம் கவலையினால அப்படியே வெதுவெதுத்து போய்விடுகிறது. சுபஹானல்லாஹ், குழந்தை போயிட்டு. ஆனால் அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் தனக்கு இந்த குழந்தையை பாதுகாத்து தருவான். அந்த டைம்ல அதை ஆற்றில அந்த பெட்டி தவழ்ந்து போகிறதே அதை யார் தெரியுமா பார்க்கிறார்கள். எந்த மன்னனுக்காக குழந்தைகள் எல்லாம் அறுக்கப்பட்டார்களோ அந்த மன்னனும் அந்த மன்னனுடைய மனைவி ஆசியா இந்த பெண்ணை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட ஈமானிய தாய் ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலனுக்கு மனைவியாக இருந்தார். கடைசியாக ஃபிரௌனுடன் அந்த தாயும் கொல்லப்பட்டிருக்கிறார். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உலகத்திலே சிறந்த நான்கு பெண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் ஒரு பெண் அந்த ஃபிரௌனுடைய மனைவி. கணவன் ஒரு மாதிரி இருந்தாலும் மனைவி சாலிஹான அல்லாஹ்வுடைய ஒளியாக இருக்க முடியும். மனைவி ஒரு மாதிரி இருந்தாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற கணவன் அல்லாஹ்வுடைய ஒளியாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை இப்படித்தான். அன்பார்ந்தவர்களே, ஃபிரௌன் அந்த பெட்டியை பார்த்தபடி ஆசியா சொன்னா, அந்த பெட்டியை கொஞ்சம் எடுக்கலே பார்ப்போம் என்ன இருக்குது. எடுத்து பார்த்து அழகான ஒரு ஆண் குழந்தை. ஃபிரௌன் கண்டத்துடைய சொன்னான், இதை உடனே கொல்ல வேண்டும், இது பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டிய வருடம் இது. அந்த தாய் தெரியுமா சொன்னான், இல்ல ஐயன் இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கும் உங்களுக்கும் கற்குளிர்ச்சியாக இருக்குது. உள்ளத்துல எதை பார்த்தாலும் நல்ல எண்ணம் ஏற்படும். ஒரு கெட்டனுடைய உள்ளத்துல எதை பார்த்தாலும் கெட்ட நெகட்டிவான சிந்தனைகள் தோன்றும். ஃபிரௌன் அந்த பிள்ளையை பார்த்து அடுத்த பக்கத்தை யோசிக்கிறாங்க. அந்த தாய் சொன்னா, எங்களுக்கு குழந்தைகள் இல்லதானே, நாங்க இந்த குழந்தையை எடுத்தா ஒன்று இவர் நமது வளர்ப்பு மகனாக ஆக்கிக் கொள்ளலாம், அல்லது எதிர்காலத்தில் இவர் நமக்கு பயனளிக்கலாம் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில அந்த தாய்க்கு ஹிதாயத் கிடைச்சது. சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்த தாய்க்கு பெரிய அந்தஸ்து கொடுத்துட்டான். அந்த குழந்தை விடாம ஹிதாயத் கிடைக்கல, குழந்தை எடுத்துட்டான். எடுத்துட்டு மாளிகைக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய அடுத்த திட்டத்தை பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை மறைச்சு வைத்திருக்கிறார். குழந்தைக்கு கொண்டு போய் பால் கொடுக்க பார்த்தா குழந்தை யாருடைய மார்பிலும் பால் குடிக்க மறுத்துட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் பால் குடிக்கக்கூடிய செவிலித்தாய்களுடைய பாலை எல்லாம் ஹராம் ஆக்கிவிட்டோம். எந்த பெண் எடுத்து மடியில வச்சாலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்க மறுத்துட்டார். அரச மாளிகையிலிருந்து ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது, யாராவது இந்த குழந்தைக்கு பால் ஊற்றினா அவர்களுக்கு நாம் சன்மானம் கொடுப்போம். உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அல்லா. கொலை செய்ய தொகையின பிறகும் இப்ப சன்மானம் கொடுக்க போகிறார் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்க்கு. உடனே பலரும் வந்தாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய்க்கு செய்தி கேள்விப்பட்டது, இந்த புள்ள போய் சேர்ந்திருக்கிற பிறாவுட கையில கோழிங்க வந்து அந்த பெண் எடுத்து கட்டி அணிச்சு பால் கொடுக்கிறா. குழந்தை பாலை குடிக்க ஆரம்பிச்சு பிறாவசம்தான் இந்த புள்ளைய எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் நீங்க பால் கொடுத்து அடுத்த நான் பால் கொடுக்கும் வரையில உங்களுக்கு உங்களுடைய செலவுகளை பொறுப்பெடுக்கிறேன், சன்மானம் கொடுக்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு எப்படி இருக்கும், தந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு எந்த அரசனுக்கு பயந்து குழந்தைய இழந்தாங்களோ அந்த அரசனுடைய கையால இவர்களுக்கு சன்மானம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்களை அல்லாஹ் வீடாக்கிறது இல்ல சகோதரர்களே. அவர்கள் உலகத்திலே எங்கு வாழ்ந்தாலும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்கிறாங்க, கண்குளிர்ச்சி உள்ள இப்ப வாட்டசாட்டமாக பால் குடி மறக்கடிக்கப்படுது, திராவுடைய மாளிகைக்கு திருப்பியும் கொடுக்கப்படுது. தாய்க்கு மனது நிறைய சந்தோஷம், இந்த புள்ள ஒரு இளவரசராக வாழ போகிறார். அடைகிறாங்க இளவரசராக, அரசனுடைய மாளிகையில் எந்த சுகந்தியான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். சொல்கிறது ஒரு தடவை அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையிலிருந்து வெளியில வாராங்க, வரக்கூடிய நேரத்துல ரெண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்று தன்னுடைய பரம்பரை பனூ இஸ்லாயிலை சேர்ந்த ஒரு மனிதர், இன்னும் ஒன்று திராவுடைய பூர்வீக எகிப்து எகிப்திய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த திபத் என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த மனிதர் இந்த பனூ இஸ்லாயில் என்ற மனிதரோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். பெரிய சண்டை போகுது, அவர் இவருக்கு அநியாயம் செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் அந்த அநியாயம் செஞ்ச மனிதனுக்கு ஏன் இவருக்கு அநியாயம் செய்கிறாய் என்று அந்த மனிதன் அந்த பெரும்பான்மையினருக்கு சும்மா ஒரு அடிதான் அடிச்சாங்க, நெஞ்சின சும்மா ஒரு அடி அடிச்சாங்க. சொல்கிறது அவர் அடிச்சு அடி அந்த மனிதன் இருந்து போயிருக்கிறான். அப்ப அந்த ஏற்பாடு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கையெழுதினாங்க. சொன்னார்கள், தூண்டுதலால என்னால இப்படி ஒன்று நடந்துச்சு, நான் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்கின்றார்கள் உடனடியாக. ஏனென்றால் அவர்கள் நபிமார்களுடைய பரம்பரையில வந்தவங்க, அல்லாத ஏற்றவர்கள். ஆனா அவர் இன்னும் நபியாகல்ல, சாதாரணமான வாலிபர். வளர்ந்தது திராவுடைய கண்டாள நாகப்பெரிய அநியாயக்காரனுடைய மாளிகையில. ஆனாலும் தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்தியா, நான் நினைக்கிறேன் இந்த மனிதர் இப்படி ஆகுவார் மன்னிச்சுட்டான். அடுத்த நாள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு மனிதர் மன்னிச்சுட்டா யாருக்கும் தெரியாது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், அவருடைய கையால தான் இது ஏற்பட்டது என்று அது மறைக்கப்பட்டது. அடுத்த நாளும் நேற்று சண்டை பிடிச்ச மனிதர் இன்னொரு ஆளோட சண்டை பிடிக்கிறார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கட்டி கிட்ட போற நேரத்தில் அவர் சத்தம் போட்டுட்டாரு, நேற்று நீங்க ஒரு ஆளை கொண்டது மாதிரி நீங்க என்ன சொல்ல போறீங்களா. இவர் போட்ட சட்டம் அந்த செய்தி அரச மாளிகைக்கு போயிட்டது. திராவுடைய சபையில மஷூரா நடக்கிறது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் கொல்ல வேண்டும். இந்த செய்திய அந்த இடத்துல இருந்த ஒரு நல்ல மனிதர் ஓடி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா உங்களை கொலை செய்வதற்காக அரச மாளிகையில திட்டப்பட்டது, அவசரமாக இந்த இடத்தை விட்டு போயிருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யல, ஆனா திராவுடைய உள்ளத்துல ஒரு பயம் இருந்தது, இவரால நமக்கு நமது ஆட்சிக்கு ஆபத்து வருமோ. அன்பார்ந்தவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல அப்படியான ஒரு சிந்தனை இருக்கல்ல. நல்ல மனிதர், அல்லாஹ்வுடைய நியதியை பாருங்க, வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அல்லாஹ் மாத்திக் கொள்றதில்ல. குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது, சம்பவங்கள் அல்லாஹ் சொல்றது இது கியாம நாள் வரைக்கும் வரலாறு தன்னை மீட்டும் என்று சொல்வார்கள். வரலாறு அது ஒன்றும் புதிதாக உலகத்துல வரப்போறதில்லை. அன்பார்ந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்தி கேள்விப்பட்டதுடைய உடனடியாக அந்த இடத்தை விட்டு அவசரமாக புறப்பட ஆரம்பிக்கிறான். மதியன் என்ற நாட்டை நோக்கி பயணம் எடுக்கிறான். கால்நடை இரவு பகலாக அவசரமாக அந்த இடத்தை விட்டு போயிட்டான். மதியன் என்ற அந்த ஊருடைய எல்லைக்குள்ள வரக்கூடிய நேரத்துல நடந்த சம்பவத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும், ஒவ்வொரு வயோதிபருக்கும், ஒவ்வொரு இளைஞருக்கும் அதுல பாடம் இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு பெண்களுக்கும் பாடம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பலம்மா ஓரத மாநகரியம் மூசா அலி இஸ்லாம் மதியம் என்ற அந்த இடத்துடைய ஆட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய நீர் ஊற்று ஒரு கிணறு அல்லது நீர் ஊற்று அந்த இடத்துக்கு வருகிறார்கள். பெரிய ஒரு கூட்டம் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறாங்க. ஊருடைய போர்டர்ல ஆடு வைக்கக்கூடிய இளைஞர்கள் தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுடைய பார்வையை திருப்பியது என்ன தெரியுமா? அவர்களுடைய நிலைமையை பாருங்க. போன நேரத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, தன்னோடு பணம் எதுவும் கையில கொண்டு வரல, தான் சாப்பிடுவதற்கு உணவுக்கு எந்த முடிவும் இல்லை, கையில பணம் இல்ல, ஒதுங்கிறதுக்கு வீடு இல்ல, யாராவது ஒரு ஆறுதலுக்காக ஒரு மனித ஒரு நண்பர் கூட அந்த இடத்துல இல்ல. நிர்பந்தமான சூழல், ஓடி வந்தாங்க இங்கே இருந்து உயிரை பாதுகாக்கிறதுக்காக. அந்த பெண்களிடத்துல கேட்டாங்க, உங்களுக்கு எத்தனை ஏன் இப்படி விற்கிறீங்க தள்ளி? அந்த பெண்கள் சொன்னாங்க, அவர்கள் புறப்பட்டு போகின்ற வரை நாங்க அந்த இடத்துக்கு போய் எங்கள் ஆட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்றார். உண்மையான வெட்கம் எங்கே இருக்கிறது? சொன்னாங்க, இந்த ஆம்பளையில் எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இவங்க தண்ணி எல்லாம் கொடுத்து இந்த இடத்தை விட்டு போன பிறகுதான் நாங்க அந்த இடத்துக்கு போய் எங்க ஆடுகளுக்கு தண்ணி கொடுப்போம் ஒதுங்கிட்டுதான். அந்த பெண்களுடைய வெட்கத்துக்கு அல்லாஹ் கொடுக்க போற சன்மானத்தை பாருங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? அபூதா ஷேகும் கவியர், எங்களோட வாப்பா வயதுல முதிர்ந்த ஒரு வாரி ஒரு வயோதிபராக இருக்கிறார். இவ்வளவு தான் பேசினாங்க. என்னோட வாப்பாக்கு வயசு பேச்சது இல்லாமல் ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னாங்கக்கா? இந்த இடத்துல பெண்கள் நாங்க ஏன் தெரியுமா வந்திருக்கிறோம்? என்னோட வாப்பா வயசாகி, எங்களுக்கு ஹலாலாக சாப்பிட வேண்டும், கையேற்றல் அவசியம். பாப்பாவுடைய ஹலாலான ஆடுகளை நாங்க ரெண்டு பெண்களாக, ஒருத்தி அல்ல ரெண்டு பெண்களாக வந்து தாட்ட வைக்கிறோம் எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்துக்காக என்கிற ரகசியம் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள மறைஞ்சி இருக்கிறது. ரொம்ப கௌரவமாக இருந்திருப்பாங்க. கௌரவமானவர்கள் பக்குவமானவர்கள் யாருத்தையும் போய் எந்த பிச்சையும் கேட்கவும் இல்லை. ஆனா அந்த நேரத்துல கூட அண்ணாவுக்காக ஒரு உபகாரத்தை செய்யறாங்க. யாருக்கு என்றால், அந்த இடத்திலிருந்து அத்தனை பேர்லையும் ஆக பலகீனமாக இருந்த அந்த ரெண்டு பெண்களுக்கும் அந்த உபகாரத்தை செய்கிறார். ஒரு நிழலுக்கு போய் ஒரு துவா செய்கிறார்கள், ஒரு அற்புதமான துவா செய்கிறாங்க. அந்த துவா ரெண்டு மூணு சொற்கள் தான் அந்த துவாவில் சொன்னார்கள். அரபி இன்னில் நீ எனக்கு ஏதாவது நலவை இறக்க நீ விரும்பினா நான் அந்த நலவுக்கு தேவையுள்ளவனாக இருக்கிறேன் சொன்னார்கள். திருமணம் கூட முடிச்சு இல்ல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் வருகிறார். அந்த பெண் வரக்கூடிய வருகையை குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் மிகவும் வெட்கமாக வெட்க நடை போட்டு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகிறார். வந்து சொல்றார், என்னோட பாப்பா உங்களை கூப்பிடுகிறார். முதலாவது சொன்ன எங்க பாப்பா உங்களை கூப்பிடுகிறார். வீட்டுக்கு வந்துடுறாங்க, அவருக்கு போய் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார், என்னோட செய்தி நடந்த எல்லா விஷயங்களையும் நபி மூசா அலி இஸ்லாம் சொல்றார். அவர் சாலிஹ் நல்ல மனிதர். அவர் அவர் சொன்னார், அநியாயக்கார கூட்டத்தார்களிருந்து நீங்க தப்பிக்கீங்க என்று சொன்னதுடையே அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் சொன்ன வாப்பா, இந்த வாப்பா சிறுகு இவரை எங்களுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு நீங்க இவர ஒரு கூலியாளாக நீங்க நியமிங்க. ஏனென்றால் கபியுல் அமீ, அந்த பெண்கள் சொல்றாங்க, இவர் மிகவும் நம்பகமானவர், அமீன் அல் கபி நல்ல சக்தி உள்ளவர். அந்த பெண்கள் அந்த அமானிதத்தை மூசா அலி இஸ்லாம் அவருடைய நடவடிக்கையில பார்த்துட்டான். அவருடைய பார்வை, அவருடைய கேள்வி, அவர் பேசிய வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கை மிக சுத்தமானதாக இருந்தது. கேட்டதுடைய வாப்பா சொன்னாரே மூசா அலி இஸ்லாத்தை பார்த்து, அவர் நபியத்தை இன்னமும் ஒரு பிள்ளை திருமணம் முடிச்சு விரும்புகிறேன். அவரு தெரியும், இந்த மனிதர் நல்ல மனிதர், பக்குவமானவர், கௌரவமானவர், நம்பிக்கையானவர். ஆனா இவர் கையில பணம் இல்லை, ஓடி வந்திருக்கிறார். சொன்னார், எனக்கு 8 வருடங்கள் நீங்க ஆடு மேய்த்து தருவதை மகளாக வச்சு உங்களுக்கு இந்த மகளை நான் திருமணம் வச்சு தாரத்துக்கு விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா 10 வருடங்களும் இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம்னா இந்த திருமணத்தை நாம் செய்வோம் என்றார். மூசாலிஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். சொன்னாங்க, ஆம், ஆனா 8 வருடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முடியுமாக இருந்தா 10 வருடங்களை நான் கழிப்பேன். சொன்னாங்க, திருமணம் நடக்குது. உலமாக்கள், தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, மாளிகையில இளவரசரை போல இன்பமாக வாழ்ந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தனது ஹலாலான உணவுக்காக, தனது தேவையை ஹலாலாக பூர்த்தி செய்ய வேண்டும், மனிதன் இயற்கையான தேவைகள் இருக்கிறது, திருமண தேவை இருக்கிறது, இதை இயற்கையாக பூர்த்தி ஹலாலாக பூர்த்தி செய்ய வேண்டுங்கிறதுக்காக ஒரு இளவரசர், அல்லாஹ்வுடைய ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், தன்னை 8 வருடங்கள் அல்ல 10 வருடங்கள் ஒரு விடையனாக, ஒரு கூலி வேலையாளியாக தன்னை நியமிச்சுக் கொண்டார். எங்கட கௌரவம், எங்கட குடும்பம், எங்கட அமைப்புகள் என்ன இருக்கிறார் பார்க்கிறார்கள். மறந்துடாதீங்க, இந்த காலத்தில் இருக்கிற ஆகப்பெரிய நோய் இருக்கிறது, வாலிபர்களுக்கும் நேர்ந்தான், மற்றவர்களையும் தான். நான் அவசரமாக பணக்காரனாகவும் ஏதாவது ஒரு ஷோர்ட்கட்ல போய் என்ன முசீபத்தையாவது செஞ்சு நான் சம்பாதிக்கணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட குடும்பங்களையும் எங்களோட சந்ததிகளையும் ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவானாக பாதுகாப்பான். அந்த பணம் அதனுடைய முடிவை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்காம உண்டாக மாட்டீங்க. அது நினைக்காது, அவருடைய முசீபத்தை வாழ்க்கையில பார்த்து கடைசி நேரத்துல கவலைப்பட்டதே இல்லை. அல்லாஹ் தஆலா ஏன் இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இளவரசர் எவ்வளவு கௌரவமான மனிதர், அவர் அந்த இடத்துல போய் தன்னை ஒரு ஆட்சியுடையனாக வைத்துக் கொள்வது அது அகௌரவம் அல்ல, அது ஒரு அவமானம் அல்ல, அது ரொம்ப கௌரவமானது. எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள், கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. ஹலாலான சம்பாத்தியம், இந்த பதக்கத்தில் இருக்கிறேன், இந்த ஹலாலான சம்பாத்தியத்தோட நீங்க வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கையில குழந்தைகள் அது சின்ன அமைப்பாக இருந்தாலும் அதுல சந்தோஷம் இருக்குதான் பார்த்தவர்களே. அல்லாஹ் வீணாக்க மாட்டார், அல்லாஹ் வீணாக்கின்ற நபி மூசா அலைஹி ஸலாம் அவர்களே. ஏன் எங்களுக்கு இந்த சம்பவத்தை குர்ஆன்ல இத்தனை 2000-3000 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இதே தேவைகளுக்கு வரும், எத்தனையோ வாலிபர்களுக்கு தெரியாது, எத்தனையோ பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ், அந்தந்த வித்தியாசமான ட்ரேட் போறாங்க, ஹராத்துல விழுந்துடுறாங்க, ஹராத்துல விழுந்துடுறாங்க, வித்தியாசமான வியாபாரங்களை ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஹராத்த விந்தாவது, நான் நல்லா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், வாகனம் ஓட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க, அன்பார்ந்தவர்களே, அந்த இன்பம் அந்த பணம் நிலைக்காது, நீங்க கவலைப்படுவீங்க. 2-3 வருஷம் முன்னுக்கு போய் கொஞ்சம் பணம் வாழ மாதிரி இருக்கும், திடீர்னு அப்படியே கீழே போகும், அதோட விலகிக் கொள்வீங்க. நான் இதை செய்யாம சும்மா இருந்திருந்தா. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் அல்லாஹ் நம்மள தாயவிட நம்மோட இறக்க உள்ளவன், அதனாலதான் நமக்கு ஆக சிறந்த வழிகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். எங்க தாய்களுக்கு புத்தி சொன்ன எப்படி சொல்லுவான், ஒரு நல்ல தாய் அல்லாஹ் இந்த தாய்க்கு இறக்கத்தை கொடுத்தவன்டா எங்களுக்கு எவ்வளவு புத்தி சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷங்களை கழிக்கிறாங்க அந்த மனைவியோடு, அந்த இடத்துல மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை விளங்குறாங்க. 10 வருஷம் முடிஞ்சத்தோடையே மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு போகணும் என்று திரும்பி வாராங்க. என்ன காரணம், அவருக்கு என்ன தேவை இருந்துச்சு, அவருக்கு தெரியும் நான் பிறவுன்ட போனா பிறவன் என்ன கொலை செய்வார். குர்ஆன் சொல்லி இருக்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உடைய நல்லா கதர் அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டுட்டா நான் பிறந்த இடத்துக்கு திரும்பி போகணும், அவருக்கு வேற எந்த தேவையும் இருக்கல. அங்க போற மனைவியை கூட்டி கொண்டு 10 வருஷத்துக்கு பிறகு வாராங்க. வார வழியில தான் தூறு சீனா மலையில அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ஒரு நெருப்பை கண்டு போறாங்க. அது நெருப்பல்ல, அது நாரல்ல, அல்லாஹுடைய நூறு கிரகாசம். அல்லாஹ் கூப்பிட்டு மூசா நான் உங்களை ஒரு நபியாக தேர்ந்தெடுத்து விட்டேன். அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுக்கிறான், கொடுத்து திராவிடத்துல போய் அவன் கொடுங்க. குர்ஆனுக்கு பிறகு நீளமாக பேசி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அந்த திராவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டத்தோடையே விளங்கி கொண்டான், உண்மை இதுதான், ஒரு உண்மையான நபி. ஆனா மறுக்கிறான். கடைசியாக எந்த திராவுன் இருக்கிற எந்த திராவும் பயப்பட்டானோ அந்த நபி அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த நபி அந்த திராவிடத்துல போய் தன்னுடைய முழு விஷயங்களை வெற்றி வைத்தார்கள். அவன் மறுக்கிறான். கடைசியாக அவன் அந்த கடல்ல மூழ்கடிக்கப்படுகிறான். அல்லாஹ் எந்த ஆட்சியை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி போனாங்களோ அதே ஆட்சியுடைய அதிபரான அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக்குகிறான். இதெல்லாம் ஒரு மனிதருடைய ஆயுட்காலத்துல நடந்து முடிகிற அன்பார்ந்தவர்களே. வாழ்க்கைங்கிறதே எப்பையும் நாங்கள் அல்லாவுக்காக அல்லாவை பயந்து சில விஷயங்கள் தரம் நம்மள பார்வையில குறைஞ்சதாக இருந்தாலும் இது அல்லாஹ் விரும்பக்கூடியது, இது அல்லாஹ் எனக்கு விரும்பக்கூடியது, ஹலாலாக்கியது, அதுல போக அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறார். இந்த பார்வை, இந்த கேள்வி, என்னுடைய தொடர்பாடல், நான் வைத்திருக்கிற நண்பர்கள் சகவாசம் எல்லாத்தையும் ஒரு தடவை வீட்டி பாருங்க. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஒரே ஆசை தான், துனியாவுல நாங்க வாழ்ந்தா சந்தோஷமாக ஆத்தியத்தோட நிம்மதியாக வாழணும், நாளை வறுமையில எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். யாராவது துணியாவில கஷ்டப்படணும் ஆசைப்படுறதா இல்ல. அன்பார்ந்தவர்கள், இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறதே அல்லாஹ் காட்டின வழியில மட்டும்தான். பாவத்தை விட்டு எங்களை தூரமாக்குவோம். நான் செய்தது பாவம் நினைச்சா நீங்க நினைங்க, எல்லாம் உனக்காக நான் இந்த பாவத்தை விடுறேன், இந்த பார்வையை நான் உனக்காக விடுறேன், இந்த தொடர்பை நான் உனக்காக விடுறேன், எல்லாம் இதனோடு உள்ள சகவாசம், இதனோடு உள்ள நட்பு கூட்டாளித்தனம், இதனால இவர் என்ன வழிகெடுத்துருவார், இவரோட போக்கு சரியில்லை, உனக்காக நான் விடுறேன் விட்டு பாருங்க. அவரை விட சிறந்த நண்பர்கள் அல்லாஹ் காலடிக்கு கொண்டு வருவார். அல்லாவுக்காக உங்களை விட்டுட்டா அதை விட சிறந்தது அல்லாஹ் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த சம்பவங்கள் குர்ஆன்ல பல நூறு இருக்குது. அல்லாஹ்வுக்கு ஆனா விளங்கி அமல் செய்யக்கூடிய தோற்றியம் தான் நம்ம அனைவரும் செய்வாங்குவான். சொல்லியிருக்கிற நல்ல விஷயங்களை விளங்கி வாழ்க்கையில் அமல் செய்ய தோற்றம் செய்வாயா. எங்களை சோதிச்சிடாத ரஹ்மானே, எங்களுக்கு ஆசியத்தை தந்தழ்வாயா. எத்தத்த நியமத்துக்கள் எதையும் பதிச்சிடாத ரஹ்மானே, எத்தத்த நியமத்துக்களுக்கு இங்கு செய்து வந்தி பல மடங்கு அதிகரிக்கக்கூடியவராக நம்மை ஆசியம் தந்தழ்வாயா. எல்லாம் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாயா. எங்களுடைய வறுமை வாழ்வு துன்யாவில் மிக சிறப்புகளாக ஆசியம் தந்தழ்வாயா. பெற்றோர்கள், உற்சார்கள், உறவினர்கள், மனைவி மக்கள், சகோதரர்கள், நண்பர்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. அவரது சம்பதிகளை மன்னித்து பாதுகாப்பாயா. நாளை தினத்தில் அனைவரையும் கொண்டு சேர்த்தல்வாயா.